إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடரான தலைப்பின் 15வது பாடவகுப்பிலே இன்று நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். சென்ற ஓரிரு பாடங்களின் வழியாக இஸ்லாத்தின் பார்வையில் யார் யாரை மனமுடிக்கக்கூடாது என்ற அம்சங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய பாடத்தின் வழியாக யார் யாரை திருமணம் செய்து கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த வகையிலே சென்ற பாடங்களின் ஒரு சில பாடங்களின் வழியாக திருமணம் செய்து கொள்ள தகுதி பெறக்கூடிய ஒரு ஆணினுடைய விடயத்தை பற்றி நாம் தெரிந்திருந்தோம். அவனுக்கு அந்த திருமணத்திற்கான வசதி வாய்ப்புகள் காணப்படுகிற போது அந்த ஆண் திருமணம் செய்ய முடியும். அத்தகைய ஆண்களை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். அதே நேரம் பெண்களுடைய விடயங்களை எடுத்துக்கொள்கிற போது ஆண்களுக்கு வலியுறுத்தப்பட்ட விடயங்களையும் தாண்டி பெண்கள் விடயத்திலே ஒரு சில விடயங்களை இஸ்லாம் மேலதிகமாக வலியுறுத்துகின்றது. முதலிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அல் குர்ஆனிய வசனம், இறுதியாக நாம் கற்றுக்கொண்ட வசனத்தின் பின்னால் வரக்கூடிய விடயங்களாகும். وَأُحِلَّ لَكُمْ مَا وَرَاءَ ذَلِكُمْ أَن تَبْتَغُوا بِأَمْوَالِكُمْ مُحْصِنِينَ غَيْرَ مُسَافِحِينَ. அதாவது ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று நாம் அவதானிக்கின்ற போது அவள் இஸ்லாத்துக்கு வெளியில் காணப்படக்கூடிய முஷ்ரிக்கான பெண்ணாக இருக்கக்கூடாது என்பதனை நாம் தெரிந்திருக்கின்றோம். அதேபோன்று முஸ்லிமாக இருக்கின்ற போதும் தனக்கு மஹரம் என்ற நிலையை அடையக்கூடிய பெண்களாக அவர்கள் இருந்தால் அவர்களையும் திருமணம் செய்ய முடியாது என்பதனையும் நாம் விளங்கிக் கொண்டோம். இறுதியாக அடிமைகள் அல்லாத வேறு திருமண பந்தங்களிலே இருக்கக்கூடிய பெண்களையும் மணமுடிக்க முடியாது என்பது வரைக்கும் நாம் பார்த்திருந்தோம். இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், வஉஹில்ல லக்கும் மா வராஅ தாலிக்கும், எந்தெந்த விடயங்களை இவர்களை மணமுடிக்க கூடாது, இவர்களை மணமுடிக்க கூடாது என்று நாம் பட்டியலிட்டு பார்த்தோமோ, அவர்களை தவிர உள்ள பெண்கள் இருக்கிறார்களே, இவர்களை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். எப்படி? அன்தபதகு பி அம்வாலிக்கும் முஹ்ஸினீன கைர முஸாஃபிஹீன், அவர்களை எப்படி மனம் முடித்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களோடு தவறான முறையிலே நடக்கக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு நோக்கத்திலே இல்லாமல், மகர் கொடுத்து திருமணம் செய்வீர்களாக இருந்தால் அந்த அனைத்து பெண்களும் உங்களுக்கு ஹலாலானவர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே முஷ்ரிக்குகளாக அல்லாத, மஹ்ரமிகளாக அல்லாத ஏனைய எந்த பெண்களாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு அவள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாள். இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த சட்டதிட்டமாகும். அதே நேரம் இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களும் காணப்படுகிறது. நாம் இந்த தலைப்பை தொடராக எடுத்து செல்வதனுடைய ஒரு நோக்கம்தான், இன்று இந்த சமூகத்துக்கு மத்தியிலே இந்த குடும்ப வாழ்க்கை விடயத்திலே காணப்படக்கூடிய சில ஜாஹிலிய சிந்தனைகளை தகர்த்தெறிய வேண்டும். அந்த வகையிலே இந்த வசனத்தை ஒட்டி இந்த இடத்திலே நாம் உணர வேண்டிய ஒரு சில விடயங்கள் என்னவென்றால், வேறு மதங்களை நாம் எடுத்துக்கொள்கிற போது ஒரு சில மதங்களிலே ஒரே மதத்தினராக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே ஜாதி வேற்றுமைகள் காணப்படுகிறது. உயர்ந்த ஜாதியிலே இருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்த ஜாதியிலே இருப்பவர்களை திருமணம் செய்ய மாட்டார்கள், தாழ்ந்த ஜாதியிலே இருப்பவர்கள் உயர்ந்த ஜாதியிலே திருமணம் செய்து கொடுக்கப்பட மாட்டார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ அவர்கள் அனைவரும் சரிசமனாக பார்க்கப்படுகின்றார்கள். ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட திருமணம் செய்யக்கூடாதவர்களை தவிர மற்றையவர்களில் யாரை வேண்டுமானாலும் இஸ்லாம் திருமணம் செய்வதை அனுமதிக்கிறது. அதேபோன்று இன்று எம்மை சூழ இருக்கக்கூடிய ஜாஹிலிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மத்தியிலும் ஒரு சில சிந்தனைகள் காணப்படுகிறது. அவற்றையும் இந்த அல் குர்ஆனிய வசனம் அடித்து நொறுக்குகிறது. அதாவது ஜோடி பொருத்தம் என்ற ஒரு விடயம் இன்று சமூகத்திலே தாராளமாக பார்க்கப்படுகிறது. நிறம் விடயத்திலே அவர்கள் அதனை பார்க்கின்றார்கள். உயரம் பணிவு என்ற அளவு விடயத்திலே ஜோடி பொருத்தம் பார்க்கின்றார்கள். மெலிந்தவரா பருமனானவரா என்கிற விடயத்திலே ஜோடி பொருத்தம் பார்க்கின்றார்கள். வயது விடயத்திலே ஜோடி பொருத்தம் பார்க்கின்றார்கள். அதே போன்று ஒரு பெண் என்று வருகிற போது அவள் கன்னி பெண்ணா அல்லது விதவையா என்கின்ற விடயத்தில் கூட இன்று ஜாஹிலிய சிந்தனைகள் தாராளமாக காணப்படுகிறது. இந்த இடத்திலே இது சாதாரண விடயமாக தெரிந்தாலும் சந்தர்ப்பம் வருகிற போது முஸ்லிம் என்பதனையும் தாண்டி நான் மேலே கூறக்கூடிய இந்த ஜோடி பொருத்தங்கள் பார்ப்பது ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துகிறது. ஆனால் மேலே நான் கூறிய இந்த விடயங்கள் இவற்றை பொறுத்தவரைக்கும் இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ்வாறான பாகுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது. சில நேரங்களிலே ஜோடி பொருத்தம் இல்லை என்று கூறி உதாசீனம் செய்யப்படுபவர்கள் அவர்களிலே பல நனவுகள் காணப்படும். இந்த ஜாஹிலிய சிந்தனையின் காரணமாக அவை அனைத்தும் இழக்கப்படக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலைமை ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த வயது வித்தியாசம். ஒரு பெண் இருக்கின்றால், இவள் வயது அதிகமானவள். ஒரு ஆண் இருக்கின்றான், அவளை விட குறைந்த வயதிலே இருக்கிறான் என்றால் இன்றைய ஜாஹிலிய சமூகம் அதனை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருமணம் செய்த அந்த முதலாவது மனைவி அவர்களுடைய நிலை எவ்வாறு என்றால், அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது நிரம்பிய வாலிபனாக இருந்தார்கள். அதே நேரம் அவர்கள் திருமணம் செய்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் 40 வயது நிரம்பிய ஒரு பெண்ணாக, அதுவும் ஒரு விதவை பெண்ணாக இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மரணிக்கின்ற வரை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு பிறகு 9-10 மனைவிமார்களை அவர்கள் திருமணம் செய்த பிறகும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களிலே தனது முதல் மனைவியான அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு செய்த சில சம்பவங்களை நாம் படிக்க முடிகிறது. இதிலே நான் கூற வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் பார்வையிலே இவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். ஆனால் இந்த ஜோடி பொருத்தம் என்ற ஜாஹிலிய சிந்தனையினால் இவற்றிற்கு சாத்தியங்கள் இல்லாத நிலைமைகள் காணப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் மிகவும் குறைந்த ஒரு வயதுடைய பெண்மணியாக காணப்பட்டார்கள். சாதாரணமாக அவர்கள் திருமணம் செய்யப்படுகிற போது அவர்களது வயது 6. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதையும் விட தாண்டியவர்களாக இருந்தார்கள். இவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்த பல சம்பவங்களை ஹதீஸ்களிலே நாம் படிக்க முடிகிறது. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இவர்களை திருமணம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவர்களை தவிர ஏனையவர்களை தாராளமாக திருமணம் செய்து கொள்ள முடியும். இந்த இடத்திலே திருமணத்திற்கான வயது எல்லை என்றொரு விடயத்தையும் ஞாபகமூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் மேலே கூறிய அந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 3894 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி, தஸவ்வஜனி அன்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன பின்து சித்தி ஸினீன், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் என்னை திருமணம் செய்து கொள்கிற போது நான் 6 வயதையுடைய சிறுமியாக, வயதிற்கு கூட வரவில்லை, 6 வயதுடைய சிறுமியாக இருந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை திருமணம் செய்த அந்த நிகழ்வை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, இஸ்லாத்தின் பார்வையிலே திருமணத்திற்கான வயது எல்லை என்ன என்று நாம் பார்த்தால், அது சம்பந்தமாக ஒரு தெளிவான ஹதீஸை நாம் பார்த்து கொள்ள முடியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 6 வயதிலே திருமணம் செய்தார்கள் என்ற ஒரு சம்பவத்தை ஆதாரமாக வைத்து இன்று நாமும் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்டால், அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. பொதுவாக இஸ்லாத்திலே நாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், ஆரம்பத்திலே ஒரு சமூகத்தின் வளமை என்னவாக இருந்து வருகிறதோ அதன்படிதான் முஸ்லிம்களும் செயல்படுவார்கள். காலம் செல்கிற போது அல்லாஹ் ஒரு சில சட்டதிட்டங்களை அங்கே ஏற்படுத்தி அந்த விடயங்களை ஒழுங்குபடுத்துவார். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னை ஆயிஷாவை திருமணம் முடிக்கிற போது அந்த அரேபி சமூகத்திலே குறைந்த வயதில் தமது பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் காணப்பட்டது. பின்பு இந்த சட்டம் எப்படி இஸ்லாத்திலே மாற்றி அமைக்கப்படுகிறது என்றால், இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5136 ஹதீஸ் எமக்கு ஒரு தெளிவை தருகிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா துன்கஹுல் ஐயிமு ஹத்தா துஸ்தமர், திருமணம் செய்யப்படக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் 2 வகையானவர்கள். அதிலே ஒரு சாரார் ஏற்கனவே திருமணம் செய்து தனது கணவனை இழந்த விதவைகளாக காணப்படுவார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இன்னொரு திருமணம் அவர்களுக்கு செய்து கொடுப்பதாக இருந்தால் அந்த விதவையில் அந்த விதவையிடத்தில் வாய் மூலமாக அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதவை வாய் திறந்து சரி எனக்கு இவரை திருமணம் செய்து வையுங்கள் என்று கூற வேண்டும். வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன், அதே போன்று கன்னி பெண்களும் திருமணம் செய்து கொடுக்கப்படுவார்கள். கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களும் தான் யாருக்கு மனமுடித்து கொடுக்கப்படுகிறோமோ அவர் தனக்கு சம்மதம் என்பதனை தெரிவிக்க வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. விதவை பெண்ணாக இருந்தால் வார்த்தையின் வழியாக சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும், கன்னி பெண்ணாக இருந்தால் அவளும் சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கின்றது. ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், கன்னி பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் வெட்கப்படக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவள், எனவே அவள் எப்படி இந்த சம்மதத்தை அவள் தெரிவிப்பாள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது நுஹா சுமாத்துஹா, அவள் பேசாமல் மௌனமாக இருப்பதிருக்கிறதே இதுதான் அவள் தெரிவிக்கக்கூடிய அனுமதியாகும் என்று அந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள். இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு விதவை பெண்ணை பொறுத்தவரைக்கும் வார்த்தையின் வழியாக சம்மதத்தை தெரிவிப்பாள், ஒரு கன்னி பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவளுக்கு அந்த மணமகன் பிடித்திருக்கிறது என்றால் அவள் அமைதியாக இருந்தாலே அவளுக்கு சம்மதம் என்பதுதான் பொருள். எனவே திருமண பந்தத்திலே இணையக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் தான் யாரை முடிக்கப் போகிறேன் என்பதனை உணர்ந்து அதனை சம்மதிக்கக்கூடிய அந்த மனோபக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்தக்கூடிய விடயமா. எனவே இந்த ஹதீஸின் வழியாக ஒரு பெண் பருவ வயதை அடையவே இல்லை, பகுத்தறியக்கூடிய நிலையிலே அவள் இல்லை, இவளுக்கு திருமணம் என்றொன்று இருக்கிறதா என்று கேட்டால் இந்த ஹதீஸிலே இஸ்லாத்திலே அதற்கு இடமில்லை என்பது புலப்படுகிறது. ஆனால் இன்று ஒரு சில நாடுகளிலே குழந்தை திருமணங்கள் நடக்கிறது. ஏன்? குழந்தைகள் வயிற்றிலே இருக்கிற போது அந்த பெற்றோர் நண்பர்களாக இருந்தால், உனக்கு ஆண் குழந்தை எனக்கு பெண் குழந்தை கிடைத்தால் இவர்கள் இருவரையும் நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு அறியாமையான போக்குகள் கூட காணப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அதன் ஆரம்ப கட்டத்திலே இதனது சட்டங்கள் பூர்த்தியாகுவதற்கு முன்னர் அப்படியான ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. இந்த ஹதீஸின் மூலமாக அந்த அனுமதி மறுக்கப்பட்டு ஒரு திருமணம் செய்யக்கூடிய பெண்ணின் வயது இல்லை, அவள் பருவ வயதை அடைய வேண்டும், பகுத்தறியக்கூடிய அந்த வயதை அடைய வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் தீர்மானிக்கிறது. எனவே இந்த திருமணம் என்ற விடயத்திலே யார் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற தலைப்பிலே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமான பெண்களாக இருக்கின்றார்களோ ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரம் அவர்கள் திருமணம் செய்ய தடுக்கப்படாத நிலையிலே இருந்தால் அவர்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். அவர்களிலே பாகுபாடுகளை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை, வயது எல்லையை மட்டும் இந்த ஹதீஸின் மூலம் வரையறுத்திருக்கின்றது. அதே போன்று இந்த முஸ்லிம்களை தாண்டி வேறு யாரையேனும் திருமணம் செய்ய முடியுமா? முஷ்ரிக்குகளை பொறுத்தவரைக்கும் அவர்களை மணமுடிப்பதற்கு அனுமதியே இல்லை என்று நாம் பார்த்துவிட்டோம். வேறு யாரையாவது திருமணம் செய்ய முடியுமா என்று நாம் அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னா ஒளியிலே ஆராய்ந்தால் ஒரே ஒரு அல் குர்ஆனிய வசனம் இந்த முஸ்லிம்களை தாண்டி ஒரு சாராரை திருமணம் செய்வதை முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கிறது. சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தின் 5 வசனம் இது சம்பந்தமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறது. விசுவாசம் கொண்ட முஸ்லிமான ஆண்களை பார்த்து அல்லாஹ் மிக தெளிவாக கூறக்கூடிய ஒரு விடயம், அல்யௌம உஹில்ல லக்கும் அத்தய்யிபாத், இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லவைகள் யாவும் அனுமதிக்கப்படுகிறது. வதஆமுல் லதீன ஊதுல் கிதாப் ஹில்லுன் லக்கும் வதஆமுக்கும் ஹில்லுன் லஹும். அதே போன்று உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமூகத்தினரின் உணவுகள் உங்களுக்கு ஹலாலாகும், உங்களுடைய உணவுகளும் அவர்களுக்கு ஹலாலாகும். ஒருவேளை அதற்கு முன் அவை ஹராமாக்கப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், இன்றைய தினத்தோடு உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கு ஹலால், உங்களுடைய உணவுகளும் அவர்களுக்கு ஹலால். வல் முஹ்ஸனாத்து மினல் முஃமினாத்தி வல் முஹ்ஸனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும். அதே போன்று விசுவாசியான ஆண்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு விசுவாசம் கொண்ட பெண்களிலே இருக்கக்கூடிய கற்புடைய பெண்கள், பத்தினித்தனமான பெண்கள் உங்களுக்கு ஹலால் ஆவார்கள். வல் முஹ்ஸனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், மேலும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்தாரில் காணப்படக்கூடிய பத்தினித்தனமான பெண்களும் உங்களுக்கு ஹலால் ஆவார்கள். இந்த விடயத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அல்லாஹ் கூறக்கூடிய விடயம், உங்களுடைய உணவுகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஹலால், அவர்களது உணவுகள் உங்களுக்கு ஹலால். அது ஒரு விடயம். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், விசுவாசிகளான ஆண்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் கொண்ட பத்தினித்தனமான பெண்களை அவர்களுக்கு திருமணம் செய்ய முடியும். அதே போன்று ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிலே இருக்கக்கூடிய பெண்களையும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான். இதனை நாம் இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எப்படி, இதா ஆத்தைத்துமூஹுன்ன உஜூரஹுன்ன முஹ்ஸினீன கைர முஸாஃபிஹீன வலா முத்தஹிதி அஹ்தான். அவர்களையும் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால், விபச்சாரிகளாக வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோடு கள்ள தொடர்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்க கூடாது. இவை அனைத்தும் அல் குர்ஆனின் வார்த்தைகள். எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அவர்களை மஹர் கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்களோடு கூட இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய பெண்களை தாராளமாக மணந்து கொள்ளலாம். அதே நேரம் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய பெண்களையும் மணந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால், இந்த அல் குர்ஆனுக்கு முன் இறக்கப்பட்ட வேதங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே மூன்று வேதங்களை குறிப்பிடுகிறான். அதிலே ஒன்று நபி தாவூத் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இறக்கப்படக்கூடிய ஜபூர் என்ற வேதமாகும். நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இறக்கப்படக்கூடிய தௌராத் என்ற வேதம் இன்னொன்று. அதே போன்று நபி ஈசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இறக்கப்படக்கூடிய இஞ்சீல் என்ற வேதம் மூன்றாவது. இங்கு விஷயம் என்னவென்றால், இந்த மூன்று நபிமார்களும் அனுப்பப்பட்டது பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூகத்தினருக்கு. அவர்களை தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய யாருக்கும் இவர்கள் நபியாகவோ அல்லது இந்த வேதங்களோ இறக்கியருளப்படவில்லை. பனு இஸ்ரவேலர் என்ற அந்த சமூகத்துக்குதான் வேதங்கள் அருளப்பட்டன. அவர்கள்தான் எங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினர். எனவே அந்த பனு இஸ்ரவேலர்களிலே காணப்படக்கூடிய அந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை மணந்து கொள்வது, அதே மார்க்கத்திலே அவர்கள் இருக்கத்தக்க அவர்களை மணந்து கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இன்னும் அதிகமான விடயங்கள் காணப்படுகிறது. நேரம் இடம் கொடுக்காமையின் காரணமாக இந்த இடத்திலே நான் இவற்றை நிறைவு செய்கின்றேன். எனவே யார் யாரை திருமணம் செய்யலாம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில முக்கியமான தகவல்களை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் காத்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லி வ லக்கும்.